السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, தொடர்ந்து அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தார்கள் அவர்களுடைய மனைவிமார்களை பற்றி நாம் படித்து வருகின்றோம். அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொள்வானாக. இதற்கு முந்தைய அமர்வு வரை உம்மு சலமா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களோடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் திருமணம் எப்படி நடந்தது, இந்த திருமணத்தால் சமுதாயத்திற்கு ஏற்பட்ட நன்மை என்ன என்பதை நாம் பார்த்தோம். அதிலே மேலும் ஒரு சில குறிப்புகளை சொல்லி அடுத்த மனைவிமார்களை பற்றி இன்ஷா அல்லாஹ் நாம் தெரிந்து கொள்வோம். மேலும் சில அடிப்படை விஷயங்களையும் இன்ஷா அல்லாஹ் இன்று நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். உம்மு சலமா ரழியல்லாஹு அன்ஹா அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இவர்களுக்கு திருமணம் ஆகுவதற்கு முன்பு அபு சலமா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களோடு இவர்களது திருமணம் நடைபெற்றிருந்தது. அபு சலமா ரழியல்லாஹு அன்ஹு ஒரு வகையில் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பால்குடி சகோதரர் ஆவார். மேலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அபு சலமாவோடு இருந்த நெருக்கம், அந்த நட்பு மிக ஆழமாக இருந்தது. ஒரு பக்கம் தன்னுடைய பால்குடி சகோதரர், மற்றொரு பக்கம் தனது நெருக்கமான தோழர். இப்படி இறந்ததற்கு பிறகு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மு சலமாவை தனது மனைவியாக தேர்ந்தெடுத்தார்கள். இந்த இடத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சிறந்த சகோதரத்துவத்தையும் சிறந்த நட்பையும் நிலைநிறுத்துகிறார்கள். தனது சகோதரர், பால்குடி சகோதரர், தனது நெருக்கமான நண்பர், அவர் குழந்தைகளோடு தனது மனைவியை விட்டு சென்றது எந்தளவு ஒரு பரிதாபமான நிலையாக இருந்திருக்கும் என்று சொல்லி தெரிய வேண்டிய அவசியமில்லை. அந்த நேரத்திலே ஒரு சிறந்த நண்பனோ அல்லது சிறந்த சகோதரனோ செய்ய வேண்டிய அந்த உண்மையான ஒரு கடமையை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைவேற்றுகிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இதுதான் உண்மையான ஒரு நட்பு, உண்மையான ஒரு சகோதரத்துவம். தனது சகோதரனோ அல்லது தனது நெருக்கமான நண்பரோ அவர் இறந்ததற்கு பிறகு மனைவியையும் பிள்ளைகளையும் விட்டு சென்றிருந்தால் ஒரு உண்மையான சகோதரன் அல்லது ஒரு உண்மையான நண்பன் செய்கின்ற ஒரு அழகிய கடமை. இஸ்லாமிய முறையிலே அவருக்கு சாத்தியம் இருக்குமே ஆனால், அவருக்கு அதற்குரிய வாய்ப்பு தாக்கத்து இருக்குமே ஆனால், அந்த பெண்ணை மனைவியாக ஏற்றுக்கொள்வது, அந்த அனாதையாக விட்டு செல்லப்பட்ட பிள்ளைகளை தனது பிள்ளைகளோடு அவர்களை சேர்த்துக் கொள்வது. ஆனால் இன்றைய காலத்துடைய முஸ்லிம் சமுதாயம் இதை ஏற்றுக்கொள்ளாது. காரணம் என்னவென்றால், இவர்கள் இஸ்லாமிலே இல்லை. முஸ்லிம் என்ற பெயரிலே இருக்கிறார்கள், இஸ்லாமிலே இல்லை. பல மாதிரியான இழிவான பேச்சுகளை பேசுவார்கள். பாடுறா, அப்ப என்னமோ அங்க இருந்திருக்கும்டா, வேறு என்னென்ன வார்த்தைகளை எல்லாம் பேசுவார்கள். உதாரணத்திற்கு சொல்லி காட்டுகிறேன். அதுபோன்று வெளியிலே திருமணம் முடித்துக் கொடுப்பதற்கு கூட கொஞ்சம் தயாராகி விடுவார்கள் விதவைகளை, ஆனால் நெருக்கத்தில் கட்டி கொடுக்க மாட்டார்கள். வெளி தூரத்தில் கட்டி கொடுத்து அந்த பெண்ணு, இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த சமுதாயம் ஹலாலிலே வெட்கப்படாத சமுதாயமாக, ஹராமை விட்டு தவிர்ந்து கொள்ளக்கூடிய சமுதாயமாக, சகோதரத்துவம், நட்பு, உதவி, ஒத்தாசை என்பதின் உண்மையான கருத்தை புரிந்த சமுதாயமாக இருந்தது. இன்று தூரத்தில் திருமணம் முடித்துக் கொடுத்து சிரமம், துன்பம், இன்னும் எத்தனையோ பல சிரமங்களை கூட அவர்கள் தாங்கிக் கொள்ள தயார். ஆனால் தனது நட்பு வட்டாரத்திற்குள் அவர்கள் திருமணம் செய்து கொடுப்பதற்கு தயாரில்லை. இது இன்றைய சமுதாயத்தினுடைய மிகப்பெரிய ஒரு பலவீனம் என்பதை நாம் உணர வேண்டும். அப்ப இந்த ஒரு செய்தியை உம்மு சலமாவுடைய திருமணத்திலே நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பக்கம் விதவையாக இருந்த உம்மு சலமா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு உதவி செய்தார்கள். தனது மார்க்கத்திலே மிக உறுதியாகவும் அல்லாஹுவின் தூதருக்கு உறுதுணையாகவும் இருந்த உம்மு சலமா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு அவர்கள் ஒரு வாழ்க்கை கொடுத்தார்கள். அது மட்டுமல்லாமல் இறந்துவிட்ட தனது சகோதரர் பால்குடி சகோதரர் தனது உற்ற நண்பர் அபு சலமாவிற்கு அவர்களுடைய நட்பையும் சகோதரத்துவத்தையும் பேணினார்கள். அடுத்து ஜைனப் பின்த் ஜஹஷ் ரழியல்லாஹு அன்ஹா இவர்களுடைய இந்த திருமணம் மிகப்பெரிய ஒரு புரட்சி நிறைந்த ஒரு திருமணம். இவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சாச்சியின் மகளாக இருந்தார்கள். மணிகம் மாமி அதாவது மாமி தந்தையின் சகோதரியுடைய மகளாக இருந்தார்கள். இவர்கள் மிகப்பெரிய குறைஷி வம்சத்தின் ஒரு கோத்திரத்திலே பிறந்து வளர்ந்த ஒரு சிறந்த பெண்மணியாக இருந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது ஒரு குறைஷி வம்சத்தைச் சேர்ந்த ஒரு பெண்ணை தன்னை நேசிக்கின்ற அல்லாஹ்வுக்காகவும் ரசூலுக்காகவுமே வாழுகின்ற இந்த மார்க்கத்தை கற்றறிந்த ஒருவருக்கு மனம் முடித்து கொடுக்க வேண்டும் என்று விரும்பினார்கள். உங்களுக்கு முன்பு நாம் பலமுறை சொல்லி இருக்கின்றோம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சரி அவர்களுடைய தோழர்களும் சரி தங்களுக்கும் சரி அல்லது தங்களுடைய பெண் பிள்ளைகளுக்கும் சரி யாரை தேடுவார்கள்? மார்க்கம் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்களை தேடுவார்கள். அவர்கள் பொருளாதாரத்தில் எந்த நிலையில் இருந்தாலும் சரி. ஃபாத்திமாவிற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலியை தேர்ந்தெடுத்தார்கள். அன்றைய தினத்தில் அஃகரு குரைஷின் குரைஷிகளில் அவருக்கு கீழ் ஒரு ஏழை இல்லவே இல்லை. குரைஷிகளில் அவருக்கு கீழ் அவரை விட ஒரு ஏழை என்று ஒருவருமே இல்லை. இந்த பூமியிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு என்று கொடுத்த ஒரு குடிசையை தவிர வேறு எதுவும் அவருக்கு சொந்தமானதில்லை. ஒரு போர் கவச ஆடையை ஒரு வாளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்திருந்தார்கள். அது மட்டும்தான் துன்யாவில் அவருக்கு சொந்தம். அன்றைய உணவு அவருக்கு கிடைத்தால் அது பெரிய விஷயம். அன்றைய தினம் அவர் பசியோடு உறங்காமல் ஏதோ உணவு அருந்தி அவர் அன்றைய தினத்தை கழித்தார் என்றால் அல்ஹம்துலில்லாஹ். அந்த அளவுதான் அலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய எக்கனாமிக் இருந்தது. இன்று என்ன செய்கிறார்கள், என்ன ஆசை என்று கணவனுடைய எக்கனாமிக்ஸ் எப்படி இருக்கிறது, அதுக்கு என்ன சொல்லுவாங்க, இன்னொரு வார்த்தை ஃபைனான்ஸ் ஸ்டேட்டஸ், பொருளாதார நிலை எப்படி இருக்கிறது, சொந்த வீடு இருக்கா, பங்களா இருக்கா, கார் இருக்கா, படிப்பு இருக்கா, எங்க வேலை செய்யறாரு, இதெல்லாம் கேட்டதற்கு பிறகு திருமணம் நிச்சயிக்கப்படுகிறது. இது திருமணம் அல்ல, இது வேறு ஒரு ஒப்பந்தம். இது பண பரிமாற்றம், இரு குடும்பத்துடைய சொத்துடைய அந்த பரிமாற்ற ஒப்பந்தம் தானே தவிர இது ஒரு இஸ்லாமிய அடிப்படையில் திருமண ஒப்பந்தமாக ஆகுமா என்றால் அல்லாமே அறிந்தவன். அதனால நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன், யாராவது உங்களுக்கு பெண்கள் உங்களுக்கு பொன் தரேன்னு பெண் தரேன்னு வர்றாங்க அல்லது நீங்க யார்ட்டையாச்சும் பெண் கேட்க போறீங்க, அப்போ உங்க சம்பளம் எவ்வளவுன்னு கேட்டாங்கன்னா போடா வெளியிலன்னு சொல்லிடுங்க. என்ன சொல்லிடுங்க, போடா வெளியில, மாமனார் இருந்தா யார் வந்தாலும் சரி அவங்கள உடனே வெளியே அனுப்பிடுங்க. யாராவது வரதட்சணை கேட்பவன் இருப்பான், உனது பெண்ணை விலை பேசுபவன் இருப்பான், அல்லது தன்னை உனக்கு விலைக்கு விற்பவன் இருப்பான், அவனிடத்தில் நீ கேட்டுக்கொள். இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்கிறது, மூன்று நாளைக்கு உணவு கொடுப்பதற்கு ஒருவரிடத்திலே தாக்க சக்தி இருக்குமே ஆனால் அவர் திருமணம் முடிப்பதற்கு தகுதியானவர். வெறும் மூணு நாளைக்கு தான் கட்டக்கூடிய மனைவிக்கு சாப்பாடு கொடுக்கிறதுக்கு தாக்கத்து இருந்துச்சுன்னா அவர் திருமணம் முடிப்பதற்கு தாக்கத்துள்ளவர். அவருக்கு உடல் ஆற்றலும் இருக்குமே ஆனால் உடனே அவர் கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும். அதுக்கு மேல அவர் தாமதப்படுத்தினார்னு சொன்னா அவர் குற்றவாளி. ஆனா நம்ம நிறைய வாலிப பிள்ளைங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க, துபாயில போய் கட்டுக்கட்டா சம்பாதிச்சோடன கல்யாணம் பண்ணலாம், அல்லது கீழக்கரையில ஒரு வீடு வாங்கினதுக்கு பிறகு கல்யாணம் பண்ணலாம், அல்லது அதுராமண்ணத்துல ரெண்டு பங்களா வாங்கினதுக்கு பிறகு கல்யாணம் பண்ணலாம் என்றெல்லாம் எண்ணத்திலே இருக்கிறார்கள். இதெல்லாம் மிகப்பெரிய தவறான எண்ணம். வாலிப பருவத்தை அடைந்து ஏதோ ஒரு அளவுக்கு அல்ஹம்துலில்லாஹ் தானும் தனது மனைவியும் உணவருந்தக்கூடிய அளவிற்கு தாக்கத்து வந்து விடுமையானால் கண்டிப்பாக திருமணத்தை நீங்கள் நாடியே ஆக வேண்டும். உடல் ஆற்றல் இருக்குமையானால் அதை நீங்கள் தாமதிப்பது அல்லாஹுடைய தீனுக்கு செய்கிற துரோகம் என்பதையும் மறந்துவிடாதீர்கள். உங்களுக்கு மட்டுமல்ல அல்லாஹுடைய தீனுக்கு செய்யக்கூடிய இந்த உம்மத்துக்கு செய்யக்கூடிய இழப்பு என்பதையும் மறந்துவிடாதீர்கள். இது ஒரு தனி சப்ஜெக்ட், ஒரு நாளைக்கு நம்ம தனியா வச்சுக்கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். இன்றைக்கு ஜெயனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய சம்பவத்திற்கு போவோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜெயனபுக்கு மாப்பிள்ளை தேர்ந்தெடுக்கிறார்கள். எப்படி தெரியுமா? கேட்கிறார்கள் அவர்களுடைய வலி சகோதரரிடத்திலே, உங்களுக்கு உங்களது பொறுப்பில் உள்ள அந்த பெண்ணை ஜெயனபை மனம் முடித்துக் கொடுப்பதற்கு நான் ஒருவரை தேர்ந்தெடுக்கட்டுமா? அவர் யாரு தெரியுமா? யுஃபக்கிஹுஹா ஃபீ தீனிஹா யுஅல்லிமுஹா தீன ரப்பிஹா يُعَلِّمُهَا كِتَابَ رَبِّهَا وَسُنَّةَ نَبِيِّهَا صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمَ. உங்கள் பெண்ணுக்கு, உங்கள் மகனுக்கு, அவளுக்கு மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒருவரை, அவளுக்கு அவளுடைய இறைவனின் வேதத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒருவரை, அவளுக்கு அவருடைய நபியின் சுன்னாவை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒருவரை நான் உங்களுக்கு மணமகனாக தேர்ந்தெடுத்து தரட்டுமா என்று கேட்கிறார்கள். அப்ப இப்படிலாம் சொன்னா அந்த குடும்பத்தார்களுக்கு ரொம்ப பெரிய சிந்தனை, ஒருவேளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்கு நாடுவார்களோ என்று நினைத்துக் கொண்டிருக்கும் போது அங்கே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னிடம் அடிமையாக இருந்து உரிமையிடப்பட்டு வளர்த்து வந்த ஜெய்தை தேர்ந்தெடுக்கிறார்கள். யா அல்லாஹ், ஒரு குறைஷி குலத்து பெண்ணுக்கு ஜெய்து தேர்ந்தெடுக்கப்படுவது, இந்த செய்தியை கேட்டவுடனே ஒரு கரண்ட் ஷாக், அவர்களுக்கு ஒரு அதிர்வான, அதாவது ஒரு பெரிய ஒரு செய்தி கிடைத்தது போன்ற கொஞ்சம் மன தடுமாற்றம். குறைஷி குலம், குலமே அறியப்படாத ஒரு உரிமையிடப்பட்ட அடிமைக்கு நமது வீட்டு பெண்ணை கொடுப்பதா என்று அவர்கள் தடுமாறும் போது அவர்கள் திரும்பிச் சென்று கொண்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாவிடத்திலே நாங்கள் யோசித்துக் கொள்கிறோம் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் அஹ்சாப் உடைய 36வது வசனத்தை இறக்குகிறான். இறை நம்பிக்கை கொண்ட ஆணுக்கும் இறை நம்பிக்கை கொண்ட பெண்ணுக்கும் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் தீர்ப்பளித்து விட்டால் அதற்கு பிறகு அவர்களுக்கு என்று ஒரு விருப்பம் இருக்கவே கூடாது, இருப்பது அவர்களுக்கு தகுதியே அல்ல. அப்படி என்றால் அப்படிப்பட்டவர்கள் மூமின்களே அல்ல என்று இந்த செய்தி ஓதி காட்டப்படுகிறது. ஜைனப் பின்த் ஜஹஷ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு ஓடோடி வருகிறார்கள், அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் எதை எங்களுக்கு தேர்ந்தெடுத்தார்களோ நாங்கள் அதை தேர்ந்தெடுத்துக் கொண்டோம், எதை எங்களுக்கு பொருந்தி கொண்டார்களோ நாங்களும் பொருந்தி கொண்டோம், திருமணம் நடக்கிறது. ஆனால் இருவருக்கும் இடையிலே அல்லாஹ் அறிந்தவன் காரணங்களை ஏதோ மனம் ஒப்பவில்லை, சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரிய வருகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உனது மனைவியை நீ உன்னோடு வைத்துக் கொள், விட்டுவிட வேண்டாம் என்று அவர்களுக்கு அறிவுரை கூறிக்கொண்டே இருக்கிறார்கள். பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரிய வருகிறது, இல்லை, பிரச்சனை முத்திக்கொண்டே செல்கிறது, ஜெய்னபை ஜெய்து தலாக் விட்டுவிடுவார் என்ற ஒரு நிலை உருவாகி கொண்டிருக்கிறது. சரி, என்ன செய்யலாம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி இருக்கும் போது அங்கே அல்லாஹுவின் புறத்திலிருந்து கட்டளை வருகிறது, அல்லது அல்லாஹுவின் புறத்திலிருந்து செய்தி வருகிறது, ஜெயித் தலாக் தான் விட வேண்டும் என்று நாடிவிட்டால் நீங்கள் அவரை தலாக் விட வைத்து விடுங்கள். அங்கே ஒரு சட்டம் முடிவு செய்யப்பட போகிறது. ஏனென்றால் ஜெயித் வளர்ப்பு மகனாக இருந்தார். வளர்ப்பு மகனை அரபு காலத்திலே ஜாஹிலியாவின் மக்கள் தங்கள் சொந்த மகனுடைய நிலையில் வைத்திருந்தார்கள். சொத்துரிமையும் சரி, எப்படி தனது மகன் இறந்துவிட்டால் அவனுடைய மனைவியை தந்தை மணமுடித்துக் கொள்வது, மருமகளை தந்தை மணமுடித்துக் கொள்வது இஸ்லாமிய மார்க்கத்திலும் தடை செய்யப்பட்ட ஒன்று, முந்தைய ஜாஹிலியாவிலும் தடை செய்யப்பட்ட ஒன்று. அதுபோன்றுதான் வளர்ப்பு மகனின் மகள் இறந்துவிட்டால், வளர்ப்பு மகன் இறந்துவிட்டால் அவனுடைய மனைவியை மனம் முடிப்பது அரபு காலத்திலே ஜாஹிலியாவிலே ஒரு பெரிய இழிவான குற்ற செயலாக இருந்தது. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படிப்பட்ட ஒரு செயலை, இது அல்லாஹ்வுடைய இயற்கைக்கு மாற்றமான செயல், அல்லாஹ் படைத்த ஃபித்ராவிற்கு மாற்றமான செயல். ஏனென்றால் எடுத்து வளர்த்தவர் பெற்றெடுத்த மகனுக்கு சமமாக ஆக மாட்டார் என்ற அடிப்படையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிக தெளிவான ஒரு சட்டத்தை முடிவு செய்ய விரும்பினான். வகான அம்ருல்லாஹி கதரன் மக்தூரா. ஜெயித அப்படி தலாக் விட்டுவிட்டால் நீங்கள் ஜெயினபை மனம் முடிக்க வேண்டும் என்று அல்லாஹுவின் கட்டளை வந்தவுடன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் பயந்தார்கள், யா அல்லாஹ் என்ன செய்வது என்று. ஆனால் கடைசியாக ஜெய்தால் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு ஆலோசனை கூறியிருந்தும் அதை ஜெயித் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் முடியாத பட்சம் வரும் பொழுது ஜெய்னபை தலாக் விட்டு விடுகிறார்கள். இப்போது அல்லாஹ்வின் செய்தி கட்டளை எதுவாக இருந்தது? நீங்கள் அவர்களை மனம் முடித்துக் கொள்ள வேண்டும் என்று இத்தாவிற்கு பிறகு. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நேரத்திலே தயங்கிக் கொண்டிருந்தார்கள். மக்கள் என்ன சொல்வார்கள்? ஜாஹிலியாவின் மக்கள், ஏற்கனவே இதற்கு முன்பு 4 திருமணங்கள் ஆகியிருக்கும் போது யூதர்களும் முனாஃபிக்குகளும் பேச ஆரம்பித்து விட்டார்கள், என்ன இவர பெரிய நபிங்கிறீங்க, ஆன்மீக தலைவர் என்று சொல்கிறீர்கள், ஆனால் கல்யாணத்துக்கு பின்னாடி கல்யாணமா செய்து கொண்டே இருக்கிறார். அந்த காலத்திலேயும் இந்த யூதர்களும் கிறிஸ்தவர்களும் முனாஃபிக்குகளும் பேசினார்கள். இன்று ஒருவர் அப்படி பேசுகிறார் என்றால் அவரும் அந்த பரம்பரையில் வந்தவராக இருப்பார். புரியுதா? யாராவது ஒருவர் திருமணம் செய்வதை பார்த்து ஒருவர் விமர்சனம் செய்கிறார் என்றால், ஹலால் செய்யும் போது அவர் அதை விமர்சனம் செய்கிறார் என்றால் அவர் யூத பரம்பரையில் வந்தவராக இருப்பார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். என்ன புரியுதா இல்லையா? ஏன்னா யூதர்கள் தான் விமர்சனம் செய்தார்கள் அல்லாஹ் ஹலால் ஆக்கிய திருமணத்தை. அல்லாஹ் ஹராம் ஆக்கியதுதான் விமர்சனத்திற்கு உட்பட்டது, ஹலால் விமர்சனத்திற்கு உட்பட்டதல்ல. ஹலாலின் விஷயத்திலே அருவறுப்பு ஒரு முஸ்லீமுடைய உள்ளத்திலே இருக்கவே கூடாது, அறவே இருக்கக்கூடாது. நீங்க செய்யல அல்லது அதன் பக்கம் நீங்க கவனம் செலுத்தல, அது வேற விஷயம். நீங்க வாழ்க்கையில செய்யல, அது வேற விஷயம். ஆனால் ஹலாலான ஒன்றை ஒருவன் அருவறுப்பாக பார்த்தால் அது அல்லாஹ்விற்கு பொறுக்காது. ஹலாலான ஒன்றை ஒருவன் ஹராமாக்கிக் கொண்டால், தனக்கு தடுத்து கொண்டால், அதுவும் அல்லாஹ்விற்கு பொறுக்காது.
قد فرض الله لكم تحلة ايمانكم.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேன் குடிக்க மாட்டேன் என்று தடுத்து கொண்டார்கள். சரி, தேன் குடிக்கல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க வந்து அப்படி செஞ்சது தப்புன்னு அல்லாஹ் சொல்லல. உங்கள் சத்தியத்தை முறிப்பதை அல்லாஹ் உங்களுக்கு ஃபர்லாக்கி விட்டான். قد فرض الله, திட்டவட்டமாக அல்லாஹ் உங்களுக்கு ஃபர்லாக்கி விட்டான். لِمَ تُحَرِّمُ مَا أَحَلَّ اللَّهُ لَكَ تَبْتَغِي مَرْضَاتَ أَزْوَاجِكَ. உங்களது மனைவிகளின் விருப்பத்திற்காக அல்லாஹ் ஹலாலாக்கியதை நபியே நீங்கள் ஹராமாக்கிக் கொள்வீர்களோ? அது உங்களுக்கு பிடித்தமாக இருந்தும், அது உங்களுக்கு தேவையாக இருந்தும், மனைவிகளுக்கு பிடிக்கவில்லை என்ற காரணத்தால் அதை நீங்கள் உன் மீது ஹராமாக்கிக் கொள்வீர்களா? முடியாது. அல்லாஹ் சுப்ஹான் அல்லாஹ், யோசித்து பாருங்கள். இதுதான் அல்லாஹுடைய தீன், நேர்மையான தீன், நீதமான தீன், ஒழுக்கமான தீன். அவரவருக்குள்ள உரிமையில் பிறர் தலையிடக்கூடாது. சரியா? ஹயர், இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயந்து கொண்டிருக்கிறார்கள். இதை அல்லாஹ் எப்படி
சொல்கிறான்?
நபியே, நீங்கள் மக்களை பயப்படுகிறீர்களா? நீங்கள் பயப்படுவதற்கு தகுதியானவன், மிக உரிமையுள்ளவன் அல்லாஹ்தான். பயப்படாதீங்க, மக்களை செய்துதான் ஆக வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வசனம் இறங்கிய போது அதற்கு தயாராகி விட்டார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் பெண் பேசி அவர்களை திருமணம் முடிக்கும் அளவுக்கு கூட அங்கே அவகாசம் வைக்கவில்லை. ஃபலம்மா கதா ஸைதும் மின்ஹா வஃபரா ஸவ்வஜ்னாகஹா. நபியே, இனி நாம் தாமதிக்க போவதில்லை, உமது விஷயத்திலே நாமே உமக்கு ஸைனபை மனம் முடித்து வைத்து விட்டோம். முடிஞ்சு. நிக்காஹ் நடந்தது எங்கே? ஆர்ஷிலே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரா வீட்டுக்குள்ளார போனாங்க, ஜெயனப கையை பிடிச்சு கூட்டிட்டு வந்துட்டாங்க. முடிஞ்சு, மனைவி ஆயிட்டாங்க. யா அல்லாஹ், அப்ப வளர்ப்பு மகனின் மனைவியை மனம் முடிக்க கூடாது என்று கேவலமான ஒரு அந்த நிலை சட்டம், அந்த பழக்கத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உடைக்க விரும்பினான். அதை இஸ்லாமின் தூதராகிய ரசூலுல்லாஹ்விலிருந்தே ஆரம்பிக்க விரும்பினார், அவரின் குடும்பத்திலிருந்தே ஆரம்பிக்க விரும்பினார். அப்ப இந்த இடத்திலே மிகப்பெரிய ஒரு படிப்பினை, பாடத்தை அல்லாஹ் கொடுக்கின்றான். இஸ்லாமிய அழைப்பாளர்கள், ரசூலுல்லாஹ்வின் வாரிசுகளாக இருக்கின்ற ஆலிம்கள், அவர்கள் சமுதாயத்திற்கு சீர்திருத்த பணி செய்தால் மட்டும் போதாது, தனது குடும்பத்திலே அந்த சீர்திருத்தத்தை முதலாவதாக ஆரம்பிக்க வேண்டும். சொல்வது எளிது, செயல்படுத்தி காட்டுவது மிக கஷ்டமான சிரமமான ஒன்று. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த புரட்சியை அவர்களின் குடும்பத்திலிருந்தே ஆரம்பித்து வைத்தான். ஆக இந்த இடத்திலே இரண்டு விதமான புரட்சி. ஒன்று என்ன, ஜைனப் பின்த் ஜஹஷ் ரழியல்லாஹு அன்ஹா அவர்களை மணமுடிப்பதற்கு முன்பு அங்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருமண ஒப்பந்தத்திற்கு கீழ் நான்கு மனைவிகள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இப்ப அடுத்து ஒரு அஞ்சாவது திருமணம் தான் யாரு, ஜைனப் பின்த் ஜஹஷ் ரழியல்லாஹு அன்ஹா. இப்ப இந்த வகையிலும் ஒரு தனி ஒரு போராட்டம். ஏன், இதுவரைக்கும் முஸ்லிம்கள் நம்பி வைத்திருந்தது என்ன, குர்ஆனின் வார்த்தையின் அடிப்படையிலே முஸ்லிம்களுக்கு நான்கு திருமணம் அனுமதிக்கப்பட்டது என்று. ஆனால் இப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனம் முடிக்கப் போவதோ ஐந்தாவது திருமணம், என்ன நடக்குமோ என்ற ஒரு பயமும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருந்தது. இப்போது அல்லாஹ் கடமையாக்கி இந்த வசனத்தை இறக்கியதற்கு பிறகு அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயந்தார்கள், என்ன சொல்ல போகிறார்களோ. ஆனால் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வக்கான அம்ருல்லாஹி கதரன் மக்தூரா, முடிவு செய்யப்பட்ட விஷயம். அப்ப இங்க நபியே, மூமின்களுக்கெல்லாம் நாலு திருமணம் தான், உங்களுக்கு நம்ம அதுக்கு மேல திருமணம் முடிக்கிறதும் அனுமதிச்சிருக்கிறோம் என்று ஏதாவது வசனம் இருக்கிறதா? சில பேர் சொல்வாங்கல்ல, குர்ஆனுக்கு ஹதீஸ் முரண்பட்டா நாங்க தூக்கி போட்டுருவோம் சொல்லிட்டு. எங்க தூக்கி போடுவீங்க முட்டாள, உங்களை அல்லாஹ் தூக்கி போட்டுருவான். நீங்க என்ன ஹதீஸ தூக்கி போடுறது, உங்களை தூக்கி அல்லாஹ் எங்க போடணுமோ உங்களுக்கு தகுதியான இடத்துல அல்லாஹ் போட்டுருவான். எங்கேயாவது ஒரு வசனத்தை காட்டிட்டுமே அவங்க. அப்படி பார்த்தா குர்ஆனுடைய வசனத்துக்கு ஒட்டுமொத்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வாழ்க்கையே முரணா இருக்குது. அந்த அறிவாளிகளுடைய கூற்றுப்படி பார்த்தா எங்கேயுமே குர்ஆன்ல ஒரு வசனம் கிடையாது, மூமின்களுக்கு மற்ற மூமின்களுக்கு தான், முஸ்லிம்களுக்கு தான் நாலு திருமணம், ரசூல்லாவுக்கு எவ்வளவு வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லி எங்கேயாவது வசனம் இருக்கிறதா? அஞ்சு நாளுக்கு மேல மனம் முடித்துக் கொள்ளலாம்னு நபியே. அப்ப என்ன தெரிகிறது, நபி ஒரு செயலை செய்தால் அல்லாஹ்வின் கட்டளை இல்லாமல் செய்ய மாட்டார்கள். அப்படி அவர்களுடைய மனிதர் என்ற அடிப்படையில் விருப்பத்தில் ஏதாவது ஒன்றை நாடி அது அல்லாஹ்விற்கு விருப்பம் இல்லை என்றால், அது மார்க்கத்திலே அப்படி ஒரு காரியம் நிகழக்கூடாது என்று இருந்தால், உடனே அல்லாஹ் அதை தடுத்து நபிக்கு வழிகாட்டி திருத்தி விடுவான். சொல்வது புரிகிறதா? அப்ப இந்த வசனம் இறங்கின உடனே மூமின்கள் எல்லாம் நம்பிக்கை கொண்டார்கள், இது அல்லாஹ் அவனுடைய ரசூலுக்கு விசேஷமாக கொடுத்திருக்கிற நம்பிக்கை என்று முனாஃபிக்குகள் ஆட்சேபணி செய்ய ஆரம்பித்தார்கள். ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, யாரெல்லாம் அடிப்படையிலே உறுதி செய்யப்பட்ட மார்க்க விஷயங்களிலே ஆட்சேபணி செய்வார்களோ அவர்களுடைய உள்ளத்திலே நிஃபாக் குடிகொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஈமான் குடிகொண்டவர், ஈமானிலே உறுதியாக உள்ளவர் அல்லாஹுவின் வேதத்திலும் நபியின் சுன்னாவிலும் சந்தேகமும் கொள்ள மாட்டார், குழப்பத்தையும் காண மாட்டார், முரண்பாட்டையும் காண மாட்டார், அதில் உள்ள எந்த விஷயத்தின் மீதும் அவர் ஆட்சேபணி செய்ய மாட்டார். அப்படி ஆட்சேபணி செய்பவர் முஸ்லிமாக மூமினாக இருக்க முடியாது. அப்ப இப்படிப்பட்ட போராட்டங்கள் எல்லாம் ஜைனப் ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வாழ்க்கையின் மூலமாக நடந்து இஸ்லாமிய உம்மத்திற்கு ஒரு தெளிவான நிலைப்பாடு வந்தது. என்ன நிலைப்பாடு? ஒன்று என்ன, நீங்கள் வம்சத்தால் உயர்ந்தவர்களாக இருந்தாலும் வம்சத்தால் தாழ்ந்த ஒருவரை, குறைந்த ஒருவரை அவரிடத்திலே மார்க்கப்பட்டு இருக்கும் போது அவரை வம்சத்தை குறை கூறி நீங்கள் அவரை ஒதுக்குவது இஸ்லாமிய மரபு அல்ல, அல்லாஹ் ரசூலுக்கு விருப்பமான செயல் அல்ல. வம்சத்தின் அடிப்படையிலே ஒருவர் ஏற்றத்தாழ்வை பார்ப்பது அது இஸ்லாமியர்களின் வழக்கமாக இருக்கக்கூடாது. அது ஒரு அடையாளத்திற்கு தான், இவர் இந்த வம்சத்தை சேர்ந்தவர், இந்த ஊரை சேர்ந்தவர், இந்த தொழிலை சேர்ந்தவர் என்பது ஒரு அடையாளத்திற்கு தானே தவிர ஏற்றத்தாழ்வு காட்டுவதற்குள்ள உரைகள் அல்ல. ஏற்றத்தாழ்வு எதன் அடிப்படையிலே முஸ்லிம்களிடத்திலே முடிவு செய்யப்படும்? தக்குவாவின், ஈமான், தக்குவாவின் மார்க்கப்பற்றின் அடிப்படையிலே. இரண்டாவது புரட்சி என்ன, வளர்ப்பு மகனின் மகளை மனம் முடிப்பதில் முஸ்லிம்கள் அருவறுப்பு செய்யக்கூடாது. அப்ப அந்த அடிப்படையில் பார்த்தீர்கள் என்றால், அதாவது நம்ம மகனுக்கு, அதாவது நம் வளர்த்த ஒரு மகன், அப்ப எத்தனை வயசுல வளர்த்திருப்போம்? ஒரு 5 வயசுல. அப்ப நம்ம எடுத்து வளர்க்கிற அளவுக்கு நம்ம தகுதி உள்ளவனாக இருந்தோம் என்று சொன்னா, நமக்கு அப்ப குறைஞ்சது ஒரு 30 வயசு, 25 வயசு, 30 வயசு. அப்ப எவ்வளவு வித்தியாசம் இருந்திருக்கு? அவருக்கு ஒரு பெண்ணை கட்டி வச்சிருந்தா அந்த பெண்ணுக்கு எவ்வளவு வித்தியாசம் இருந்திருக்கும் வயசு? இவ்வளவு வயசு வித்தியாசங்கள் இருந்தாலும் திருமண உறவு இருவரும் ஒருவரை ஒருவர் விரும்பும் பொழுது அவர்கள் திருமணம் முடித்துக் கொள்வதிலும் முஸ்லிம்கள் பழிப்பு செய்யக்கூடாது, அதை ஒரு கேவலமாக பார்க்கக்கூடாது. இஸ்லாமிலே வயது வித்தியாசம் என்பது ஒரு அடிப்படை கிடையாது என்பதையும் இங்கே மார்க்கம் நிரூபிக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுபுவத்திற்கு முன்பே இதை அவர்கள் நிலைநாட்டி விட்டார்கள். நுபுவத்திற்கு பின்பும் பல விஷயங்களிலே இதை நிலைநாட்டினார்கள். பின்னாடி இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்ப்போம், ஒவ்வொரு நபிய ஒவ்வொரு மனைவியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனம் முடிக்கும் பொழுது அவர்களுடைய வயது என்னவாக இருந்தது என்று. அப்ப இப்படிப்பட்ட ஒரு பெரிய நன்மைகள் இந்த சமுதாயத்திற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஜைனப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடனான திருமணத்திலிருந்து சமுதாயம் பெற்றிருக்கிறது. புரிகிறதா? அப்ப ஒரு சாதாரணமான இது என்ன சாதாரணமான திருமணம் அல்ல, மிகப்பெரிய ஒரு புரட்சிகரமான திருமணம். நல்லதை கெடுது என்று விளங்குவார்கள் ஒரு ஹதீஸ்ல வரதா படிக்கிறோம். அந்த ஹதீஸ்ல கருத்து, அந்த ஹதீஸினுடைய கருத்து ரொம்ப அழகான கருத்து. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், அதாவது உங்களுடைய வாலிபர்கள் எல்லாம் பாவிகளாக மாறி, உங்களுடைய பெண்கள் எல்லாம் உங்களுடைய ஆண்களுடைய கட்டுப்பாட்டை மீறி நடக்க ஆரம்பித்தால் உங்களது நிலை என்னவாகும் என்று. சஹாபாக்கள் கேட்டாங்களா, யார் ரசூலுல்லாஹ் அப்படி ஒரு காலம் வருமான்னு சொல்லி. அடுத்து கேட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதை விட ஒரு மோசமான காலம் வரும், யார் ரசூலுல்லாஹ் அந்த காலம் எப்படிப்பட்ட காலம்? சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நன்மையை ஏவுவதை விட்டு விடுவீர்கள், தீமையை தடுப்பதை விட்டு விடுவீர்கள், யார் ரசூலுல்லாஹ் அப்படி செய்வாங்களா முஸ்லிம்கள்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதை விட ஒரு பெரிய மோசமான காலம் வரும். யார் ரசூலுல்லாஹ் அது என்ன காலம்? நீங்கள் நன்மையை தீமையாக பார்ப்பீர்கள், தீமையை நன்மையாக பார்ப்பீர்கள். யார் ரசூலுல்லாஹ் அப்படியாலோ அந்த அளவுக்கு மோசமாகி விடுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதை விட அடுத்து ஒரு மோசமான காலம் வரும். என்ன தெரியுமா? தீமையை கட்டாயப்படுத்துவார்கள், நன்மையை தடுப்பார்கள். அந்த காலத்துல தான் இன்னைக்கு நம்ம எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறோம். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. ஹயர், அடுத்து போவோம். ஜுவைரியா ரழியல்லாஹு அன்ஹா, இவர்கள் குரைஷி அல்லாத ஒரு பெண்மணி, ஹுசாஅ வம்சத்தைச் சேர்ந்தவர்கள். பனுல் முஸ்தலக் என்ற ஒரு பிரிவினரோடு, அந்த ஹுசாஅ வம்சத்தின் பிரிவினரோடு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு போர் நடந்தது. அந்த போரிலே அடிமையாக கைது செய்யப்பட்டவர்களிலே ஒருவராக இருந்தார்கள். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜுவைரியா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களை பெண் பேசினார்கள். இங்கே என்ன ஒரு மிகப்பெரிய ஒரு உயர்வை, ஒரு பண்பாட்டை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிலைநிறுத்தினார்கள். எதிரிகளிடம் போர் செய்த போது அங்கே கைதியாக சிறைபிடிக்கப்பட்டு வந்திருக்கின்ற ஒரு கைதி பெண்மணி, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஸ்டேட்டஸ் என்ன, விதவையாக அங்கே இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்ணை பெண் பேசுவதிலே எந்த விதமான மன நெருக்கடியும் சஞ்சலத்தையும் பார்க்கவில்லை. ஆனா இன்றைக்கு கொஞ்சம் காசு வந்தவுடனே துடிக்கிற துடிய பார்க்கணுமே, குதிக்கிற குதிப்பை பார்க்கணுமே, கொஞ்சம் அப்படி படிச்சு கொஞ்சம் கிரேடு டிகிரின்னு 2 இங்கிலீஷ் எழுத்த பின்னாடி போட்டுக்கிட்டா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த தலை குனியுமா, சட்டக்காலர் இறங்குமா, இதெல்லாம் கண்ணியத்திற்குரியவர்களே. இந்த பெருமை என்பதும் அகம்பாவம் என்பதும் கர்வம் என்பதும் ஒரு மூமினிடத்திலே இருக்கக்கூடாத ஒரு குணம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பெருமை கடுகளவு இருந்தாலும் சரியே நரகத்தில் போடப்பட்டு நெருப்புல நல்ல வாட்டி எடுத்து அதை கிளீன் பண்ணதுக்கு பிறகுதான் அல்லாஹ் சொர்க்கத்துக்கே அனுப்புவான். பெருமைய அல்லாஹ் ஒத்துக்கவே கிடையாது. யார் பெருமை, அது என்னுடைய மேலாடை, யார் அதை படிக்க நாடுகிறார்களோ நான் அவர்களிடத்தில் போர் செய்வேன் என்று அல்லாஹ் சொல்கிறார். ஆகவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஸ்டேட்டஸ், அர்ஷ் வரைக்கும் போன நபி, அல்லாஹ்விடத்தில் நேரா பேசுற நபி, ஜிப்ரீல் நேரா வந்து இறங்குற நபி, ஹலீலுல்லா, ஹபீபுல்லா, ஆஹிருல் அம்பியா, காத்தமுல் அம்பியா, இமாமுல் முர்சலின் என்று பெயர் பெற்ற நபி. அல்லாஹ் சொன்னா ஏழைகளோடு போய் பக்கத்தில் உட்காருங்கன்னு சொல்லிட்டு, மிஸ்கீன்களோடு உட்காருங்கள், வஸ்பிர நஃப்ஸுக்கு மஅ அல்லதீன யதுஊன ரப்பஹும், ஏழைகளோடு அமருங்கள், ஃபகீர்களோடு அமருங்கள் என்று அல்லாஹ் சொன்னான். அவர்களை நோய் நலம் விசாரிக்க செல்லுங்கள் என்று அல்லாஹ் சொன்னான். எதற்காக வேண்டி? நபியாக இருந்தாலும் பெருமை அவருடைய உள்ளத்திலே இருக்கக்கூடும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண் கேட்டார்கள், அவர்களும் அதற்கு தயாராகி விட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உரிமையிட்டு அவர்களை மனம் முடித்துக் கொண்டார்கள். அப்ப வீட்டில் வேலை செய்யற ஒரு பெண்ணு நல்ல பெண்ணா இருக்கிறாங்க, சாலிகான பெண்ணா இருக்கிறாங்க, அவங்கள மனைவி ஆக்கிக்கலாமான்னு சொன்னா தாராளமா மனைவி ஆக்கிக்கலாம், அதுல எந்த விதமான தப்புமே கிடையாது. வேலைக்காரியே கல்யாணம் பண்ணிக்கிட்டார், இல்ல நம்ம என்ன தப்பு? வேலைக்காரிட்ட விபச்சாரம் பண்ணாதான் தப்பு, வேலைக்காரிய கள்ள பார்வையில பார்த்தாதான் தப்பு, ஹலாலா கல்யாணம் செய்தா தப்பு கிடையாது. ஆனா இந்த சமுதாயம் கள்ள பார்வையா பார்க்கும், ஒப்பாட்டியா உள்ளார திருட்டுத்தனமா வச்சுக்கொள்ளும், ஆனா கல்யாணம் பண்ணி ஹலாலா மனைவியா அந்தஸ்து கொடுக்கறதுக்கு தயாராகாதுங்க. என்னங்க சமுதாயம், இதுல போய் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோமே, எங்கேயாவது காட்டுக்கு போயிடலாம் அந்த ஆட்டை கூட்டிக்கிட்டு. யார் யாரெல்லாம் என்னோட வராங்கன்னு சொல்லுங்க, கை தூக்கு இன்ஷால்லாஹ். இப்ப என்ன நடந்தது? ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு முன்னாடியே அஞ்சு பெண்கள் இருக்கிறாங்களே, என்ன குறை அவங்கள்ட்ட கண்டுட்டாங்க, இவங்களை போய் அவங்க மனம் முடிக்கணும், அதுவும் ஒரு அடிமை பெண்ண. என்கிட்ட என்னங்க குறைய பார்த்தீங்க, நீங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு வந்தீங்க எப்படி? அப்ப முதல் மனைவிட்ட குறை இருந்தாதான் ரெண்டாவது கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஏதாவது வகி இறக்கியிருக்கான அல்லாஹ் தஆலா? குர்ஆன்ல அப்படி ஏதாவது ஆயத்து இருக்குதா? எங்கேயாவது சைக்கினையா ஹதீஸ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்களா? சில பேர் சொல்லுவாங்க ஆண்களே, அது எப்படி நம்ம வந்து முதல் மனைவி இருக்கும்போது கல்யாணம் பண்றது, அவங்கள்ட்ட என்ன குறை இருக்குது நம்ம அடுத்து கல்யாணம் பண்றதுன்னு சொல்லிட்டு. இப்ப ஆறு மனைவிமார்கள் அஞ்சு மனைவிமார்கள்ட்ட என்னங்க குறைய பார்த்தாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து ஜுவேரியாவை கல்யாணம் பண்றதுக்கு? சரி அடுத்து போங்க. இந்த கல்யாணத்தினுடைய பரக்கத்தை பார்க்கிறோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த தொலைநோக்கை பார்க்கிறோம், அவர்கள் இந்த சமுதாயத்தின் மீது எவ்வளவு ரவுஃப் ரஹீமாக இருந்தார்கள். என்ன நடந்துச்சு தெரியுங்களா? ஏறக்குறைய நூறு வீட்டார்கள், ஒரு வீட்டில் குறைஞ்சது ஒரு அஞ்சு நாலு பேர்னு வச்சுக்கோங்களேன், அந்த பனூ முஸ்தலக் போரிலே அவ்வளவு கைதிகள் கைதிகளாக்க, அவ்வளவு எதிரிகள் கைதிகளாக்கப்பட்டு அவர்களெல்லாம் அடிமைகளாக முஸ்லிம்களிடம் ஒப்படைக்கப்பட்டு விட்டார்கள். உங்களுக்கு இத்தனை அடிமை, உங்களுக்கு இத்தனை அடிமைன்னு சொல்லி. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜுவேரியாவை கல்யாணம் பண்ணாங்க பாருங்க. அல்லாஹு அக்பர், ரசூலுல்லாஹ்வுடைய சம்பந்தம் உள்ள குடும்பத்தார்கள் எல்லாம் நம்ம எப்படி அடிமையா வச்சிருக்கிறது என்று அப்பயே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லவே இல்லை. உடனே எல்லாரும் எல்லா சஹாபாக்களும் தங்களுடைய அந்த விலாயத்திலே தங்களுடைய உரிமையில் இருந்த ஒவ்வொரு அடிமையும் உங்களை சுதந்திரமாக்கிட்டோம், உங்களை சுதந்திரமாக்கிட்டோம் சொல்லிட்டு நூறு குடும்பத்தார்களையும் ஒரு நிமிஷத்துல எல்லாரையும் விடுதலை விட்டார். அப்ப இந்த திருமணங்களுக்கு பிறகு எவ்வளவு நன்மைகள் இருக்கின்றன என்பதை பார்க்க வேண்டும். ஆகவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெறும் ஆசைக்காகவோ அல்லது வேறு விதமான குறுகிய நோக்கங்களுக்காகவோ அல்ல, இந்த உம்மத்தின் மீது கருணை அல்லாஹ்வின் சூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடிமைகளை உரிமையிடுவதிலே அவர்களுக்கு இருந்த ஆர்வம், யாராவது ஒரு பாவம் செய்தார்கள் என்று சொன்னால் அதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிமைகளை உரிமையிடுவதை அவர்களுக்கு அறிவுரையாக கூறிக்கொண்டிருந்தார்கள். ஆகவே இஸ்லாமிலே பல குற்றவியல் தண்டனைகளுக்கு அடிமைகளை உரிமையிடுவதை அல்லாஹ் வைத்திருக்கிறான். எந்த அளவு நன்மை என்றால், ஒரு அடிமையை நீ உரிமையிட்டால் உன்னை அல்லாஹ் நரகத்திலிருந்து உரிமையிட்டு விடுவான். அந்த அளவிற்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆர்வம் ஊட்டினார்கள். ஹைர், அடுத்து ஒரு பெண்மணி உம்மு ஹபீபா ரம்லா பின்த் அபி சுஃபியான். அபு சுஃபியான் யார் இவர்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நம்பர் ஒன் எனிமியாக இருந்தவர். இவருடைய மகளார் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டார். இவர் திருமணமாகி உபைதுல்லாஹ் இப்னு ஜஹஷ் என்பவரோடு ஹபஷாவிற்கு ஹிஜ்ரத் சென்றிருந்தார். ஆனா போன இடத்துல ஒரு வித்தியாசமான பிரச்சனையை இவர் சந்தித்தார். உபைதுல்லாஹ் இப்னு ஜஹஷுக்கு என்ன ஆனதோ தெரியவில்லை, அவர் இஸ்லாமை விட்டுவிட்டு கிறிஸ்துவ மதத்திலே சேர்ந்து விட்டார், முர்த்ததாக ஆகிவிட்டார். மனைவியை எவ்வளவோ நிர்பந்தப்படுத்தினார், போட அப்படின்ட்டார், அவ்வளவுதான். இதுதான் ஒரு இஸ்லாமிய பெண்ணுடைய நிலைப்பாடாக இருக்க வேண்டும். தொழுகையை விட்டவன் எனக்கு தேவையில்லை, ஹலால் ஹராமை பேணாதவன் எனக்கு தேவையில்லை, குடிகாரன் எனக்கு தேவையில்லை, அல்லாஹ்வுடைய சட்டத்தை மீறக்கூடியவன் எனக்கு தேவையில்லை, ஹிஜாபை பேணுவதை தடுப்பவன் எனக்கு தேவையில்லை, சினிமாவை வீட்டிலே கொண்டு வந்து வைப்பவன் எனக்கு தேவையில்லை, ஹலாலா இருந்தா நான் உனக்கு ஹலாலான மனைவி, இல்லைன்னா நான் போறேன் அல்லது நீ போடா, அதெல்லாம் பண்ண மாதிரி இருந்தா நீ போடா, எங்க ஊரா இருந்தா நான் போறேன். புரிஞ்சுக்கிட்டீங்களா? நான் ரொம்ப விளக்கமா சொல்லல, அது நான் மட்டும் கீழக்கரையா இருந்தா நீ போட. ஏன் அவங்க எல்லாம் என்ன செய்யறாங்க, மனைவி வீட்டுல போய் தங்குறாங்க விருந்தாளியா. நீங்கள் உண்மையான கணவன் என்று சொன்னால் மனைவியை உங்கள் வீட்டுக்கு கொண்டு வாருங்கள். ஒரு ஷேக் ஒருத்தங்க இருந்தாங்க, அவங்க ஒரு ஊர்ல வேலை செஞ்சாங்க. அந்த ஊர்ல ஒருத்தர் அவருக்கு நண்பர். அப்ப அவர்கிட்ட நீங்க எங்க போறீங்க, இடையில சந்திக்கும் போது சிலாம நல்லா இருக்கீங்களா, எங்க அவசரமா போயிருக்கீங்க, இல்ல அம்மா வீட்டுக்கு போறேன் அப்படிம்பாங்க. அப்புறம் அடுத்து எங்க போயிட்டு இருக்கிறீங்க, ஒய்ஃப் வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன் அப்படிம்பாங்க. எங்க அம்மா வீட்டுக்கு போறேங்கிறீங்க, ஒய்ஃப் வீட்டுக்கு போறேங்கிறீங்க, என்னைக்கு தாங்க உங்க வீட்டுக்கு போவீங்க, என்னைக்கு தான் உங்க வீட்டுக்கு போவீங்க, என் வீடு இந்த இருக்கிறது எது நடுத்தருக்குல்ல, இதான் என் வீடு சரிங்களா. காயல்பட்டணும் அங்கேயும் அப்படித்தானே, வீடு கொடுக்கணுமா இல்லையா, என்ன ஹாபிசா காயல் பண்ணு, நீ காயல் பண்ணு தானே, காயல் பண்ணு தானே, காயல் பண்ணதுல வீடு கொடுக்குறாங்கல்ல, கொஞ்சம் மாறிட்டு வருது மாஷா அல்லாஹ், மொத்தமா மாறணும் சரியா. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பெண்மணிக்கு ஒரு கருணை காட்ட நாடினார்கள். சாதாரண விஷயமா, ஹிஜ்ரத்து செஞ்சு ஒரு அகதியாக வாழ்ந்து கொண்டிருக்க நாட்டிலே கணவன் முர்த்ததாகி விடுகிறான், முர்த்ததானது மட்டுமல்ல கடைசியில் மௌத்தாவே போயிறார் அங்கேயே. ஆனா இவங்க இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு வெளியேறவில்லை. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரி 7ல் அம்ர் இப்னு உமையா வம்ரி என்ற அந்த நபி தோழரோடு கடிதத்தை கொடுத்து அனுப்பினார்கள். அங்கு உள்ள அந்த சஹாபாக்கள் எல்லாம் மதீனாவுக்கு நீங்க அனுப்பி வைத்து விடுங்கள் என்று அனுப்பும் பொழுது, அப்போது நீ அந்த நஜ்ஜாஷ் ஹபஷாவின் மன்னர் நஜ்ஜாஷி இடத்திலே சொல், உமது பராமரிப்பில் இருக்கக்கூடிய அந்த உம்மு ஹபீபாவை எனக்கு மனம் முடித்து வைக்கும்படி. அப்ப ஹபஷா மன்னர் நஜ்ஜாஷி கூப்பிட்டு கேட்கிறாரு, அவங்க ஒத்துக்கிறாங்க மாஷா, யாரும் ஒத்துக்க மாட்டாங்க சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அப்ப ஹபஷா மன்னருடைய அந்த நஜ்ஜாஷியுடைய அந்த பிரியத்தை பாருங்கள். அல்லாவின் தூதரின் மீது என்ன செய்யறாரு, 400 தீனார் 400 தங்கக்காச மகராக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சார்பா அவர் கொடுத்து. அப்ப இதுல இருந்து என்ன தெரிகிறது, உங்கள்கிட்ட காசு இல்லைனாலும் பரவாயில்ல, அண்ணன்ட்ட கடன் வாங்கி கூட நீங்க கல்யாணம் பண்ணிக்கலாம். மாறு கொடுக்கிறதுக்கு காசு இல்லைனாலும் கூட கடன் வாங்கி கல்யாணம் பண்ணலாம். அல்லது ஒருத்தர் சொல்றாரு, நான் உங்களுக்கு மகரு தர நீங்க கல்யாணம் பண்ணுங்கன்னு தாராளமா கல்யாணம் பண்ணலாம். இல்ல நான் சொந்த காலில் நின்னவனத்தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சில பேர் நிக்கிறாங்க. இப்ப என்ன வாடகை காலையா நின்றுக்குறீங்க, ஏன்னா இது சொந்த கால் கிடையாதா, பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ண காலா, எல்லாம் சொந்த காலு தான் சரியா. இப்ப என்ன செஞ்சாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மனம் முடித்து தங்களது மனைவியாக அனுப்பி வைக்கும்படி சொன்ன போது ஹபஷா மன்னர் நஜ்ஜாஷி அதே போல அனுப்பி வச்சுட்டார். என்னப்பா பிரச்சனை, அடுத்து அபு சுஃபியான் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தார் இது வரைக்கும், இந்த முகம்மது அவர் வீட்டிலையாவது நிம்மதியா தூங்குறதுக்கு நான் விட்டுருவானா, விட மாட்டேன்னு அவர் சதித்திட்டம் பண்ணிக்கிட்டு இருந்தவர் மகளே அவர் வீட்டுக்குள்ளார போயிட்டாங்க. என்ன அவ்வளவு பெரிய பரம எதிரியுடைய மகள் இப்ப அவங்க வீட்டுக்குள்ளார, இப்ப என்ன செய்வாரு, அவ்வளவுதான் பார்ட்டி சைலண்ட், அவ்வளவுதான் முடிச்சுக்கிட்டாரு. இனி பெரிய போர் சிறிய போர் என்று எந்த போரையும் ரசூலுல்லாஹிக்கு எதிராக அவர் செய்யல. ஃபத்ஹு மக்கால பிரச்சனை ஏற்பட்ட அந்த ஹுதைபியாவுடைய ஒப்பந்தத்தில் பிரச்சனை ஏற்பட்டப்ப கூட அபு சுஃபியான் பெரிய எதிர்ப்பு ஒன்றையும் காட்டிக்கல. அவர் ஏன் மருமகம் வர்றாரு உம்ராவுக்கு, என்ன இருந்தாலும் பார்த்தீங்களா, இதுக்குதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த திருமண உறவின் நன்மைகளிலே ஒன்று. அதனாலதான் நிறைய கல்யாணம் பண்ணிக்கிட்டா நிறைய உறவுகள், 40 நன்மை இருக்குங்க குறைஞ்சபட்சம். இதனால நிறைய கல்யாணம் பண்றதுல குறைஞ்சபட்சம் எத்தனை நன்மை இருக்குது, சுபஹானல்லாஹ், ஒரு நன்மை கிடைச்சாவே நம்ம கல்யாணம் எவ்வளவு பண்ணி ஆகணும், 40 நன்மை இருக்கு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அபு சுஃபியானுக்கும் இருந்த அந்த பகைமை அப்படியே குறைந்து குறைந்து கடைசியிலே தனது மருமகனின் மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வதற்கும் அவர் தயாராகிவிட்டார் சரியா. அடுத்து சஃபியா பின்த் ஹய்யிபுன் அக்தம். இவங்க யாருங்க, பனு நதீர் என்ற மிகப்பெரிய எதிரி குடும்பமான யூத குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள். ஹைபர் போர் சாதாரண போர் கிடையாது, அவ்வளவு கடுமையான போர். அந்த போர்ல கைது செய்யப்பட்டு வருகிறார்கள், நிறைய பின்னணி சம்பவங்கள் இருக்கின்றன. அப்ப அதுல கைது செய்யப்பட்டு அடிமையா வந்த உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பிரியமான சஹாபி ஒருத்தங்க இருந்தாங்க. அவங்க யாருன்னு சொன்னா, அவ்வளவு அழகா இருப்பாங்க, அவங்க உருவத்துல ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் வருவாங்க. அந்த சஹாபி பேர் என்ன, திஹ்யா, நம்ம அவருக்கு வச்சிருக்கிற பேர் என்ன, அவர் பேரை மாத்தி ஆசிஃப்னு இருந்துச்சு, அந்த பேரை மாத்தி திஹியான் பேர் வச்சிருக்கோம். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அப்ப என்ன ஆனிச்சு, இந்த திஹியாங்கிற சஹாபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்து ரசூலுல்லாஹ் எனக்கு ஒரு அடிமை பெண் வேணுங்கிறாங்க அப்படின்னு கேட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்படியா, அங்க அடிமை பெண்கள் அங்க நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறாங்க, உங்களுக்கு பிடித்தமான அடிமை பெண்ண நீங்க கூட்டிட்டு போங்கிறாங்க. அவர் போய் இப்படி பார்த்தார்ல, அங்க பார்த்தா சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அப்படியே மினுக்கிட்டு இருக்கிறாங்க. அவ்வளவு அழகு சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா, இவர் அழகா நீங்க வாங்கம்மான்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போனா இன்னொரு சஹாபி பார்த்தாரு, ஆஹா, திஹியா அழைச்சிட்டு போறது இது ஒரு சாதாரண பெண்மணி அல்ல, பனு நதீருடைய அந்த தலைவரின் மகளாயிற்று, அந்த தலைவர்களில் ஒருவராருடைய மனைவி ஆயிற்று, மிகப்பெரிய ஒரு பெண்ணாயிற்று, இப்படிப்பட்ட ஒரு பெண்மணி ரசூல்லாக்கு தான் பொருத்தம் அப்படின்னு சொல்லி அவர் நேரா ஓடியாரார். எங்க யார் ரசூலல்லாஹ், நீங்களா திஹியாவுக்கு சஃபியாவை கொடுத்தீங்க அப்படின்னு கேக்குறாங்க. சஃபியாவா திஹியாவா என்ன, திஹியா கூட்டிட்டு போறாரு சஃபியாவ, என்ன சஃபியா, அதான் கைது செய்யப்பட்டிருந்தாங்களே, அப்படியா, என்ன ஆச்சு இப்ப, அதுக்கு என்ன விஷயம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபி சொல்றாரு, யா ரசூலல்லாஹ், அவர்கள் உங்களுக்கு தான் தகுதியானவர்கள் அப்படின்னு சொல்லி. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அபூபக்கர் சண்டைக்கு வந்தாரா, இந்த காலத்துல யாராவது ஒருத்தருக்கு என் மகளை நீங்க இரண்டாவதா கட்டிக்கிறீங்களேன்னு சொன்னா யார் வந்துருவா முதல்ல கத்தி தூக்கிட்டு, டேய் யாரு நீனு அப்படின்னு சொல்லி. நடக்குதா இல்லையா, நடக்குமா இல்லையா, கண்டிப்பா நடக்கும். என்ன மாமனார் பிரச்சனை, மச்சான் பிரச்சனை, என்ன மாமனார் மட்டுமல்ல மாமனாருடைய அண்ணன் தம்பி எல்லாம் சேர்ந்து பிரச்சனை, எல்லாம் வந்து நின்றுவானு போர் வீரர்கள் மாதிரி, பெரிய நம்ம சாதிக்க போற மாதிரி துப்பாக்கி வந்து சுட்டு போட்ட வேண்டியது. சரியா, இஸ்லாத்துக்கு எதிராக போன செஞ்சிட வேண்டியதானே. அல்லாஹ் ரசூல் ஹலாலாக்கினது ஹராமாக்கினா, அல்லாஹ் ரசூல ஏத்துனா செஞ்சிட வேண்டியதானே, செஞ்சிடாதீங்க. இப்ப நமக்குன்னு ஒரு நாடு வந்தோம்னு செய்வோம் இன்ஷா அல்லாஹ். அப்ப என்ன ஆனிச்சு, அவர் இப்படி சொன்ன உடனே எல்லாம் இருக்கிறாங்க, அபூபக்கர் உமர் யாருடைய மகள்கள் எல்லாம் ரசூல்லாவுடைய மனைவிகளா இருக்கிறாங்களோ எல்லாம் இருக்கிறாங்க. அப்ப இதுல இருந்து என்ன தெரிகிறது, ஒரு ஆணுக்கு முதல்ல தைரியம் இருக்கணுங்க. என்னங்க, ஒரு ஆண் ஆணாக வீரனாக இருக்கணும். நம்ம எல்லாம் கோழையா இருக்கிறோம், பயந்துகிட்டு இருக்கிறோம், சடைக்கு பயந்துகிட்டு உட்கார்ந்துருக்கோம், சடை சும்மா அதுக்கு போய் பயந்துகிட்டு இருக்கிறோம். சடையில ஏதாவது தாக்கத்து இருக்காங்க, ஒண்ணுமே கிடையாது. இருக்கா தாக்கத்து சடையில, ஒண்ணும் கிடையாது, ஏமாத்து வேலை தான். சரி, இப்ப பிரச்சனைக்கு வருவோம் அப்படின்னு சொன்னவன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஃபியாவை அழைத்து வர சொல்கிறார்கள், கூட்டிட்டு வாங்க திஹியாவை அப்படின்னு சொல்லிட்டு திஹியா அல்லாஹ்னு கூட்டிட்டு வராரு. கூட்டிட்டு வந்தா என்ன போகுது, அவருக்கு என்ன தெரிய போகுது. சொன்னவன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஃபியாவை பார்த்தாங்க, பார்த்தவன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிடிச்சு போச்சு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திஹியாட்ட சொன்னாங்க, திஹியா நீங்க போய் வேற ஒரு பெண்ணை எடுத்துக்கொள்ளுங்கன்னு. நாங்க சண்டைக்கு வந்தாரா திஹியா, இல்ல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்வதெல்லாம் சரியாக நன்மையாக. சரி ரசூலுல்லாஹ் அங்கேயே அவங்கள விட்டுவிட்டு அவங்க போய் இன்னொரு பெண்ணை எடுத்துக்க போயிட்டாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஃபியாவிடத்திலே கேட்டார்கள், ஆலோசனை கேட்டார்கள், சஃபியா நான் உனக்கு ஒன்றை சொல்லட்டுமா, நான் உனக்கு ஒன்றை சொல்லட்டுமா, உன்னை நான் உரிமையிட்டு விடுகிறேன், நீ இஸ்லாமை ஏற்றுக்கொள், நான் உன்னை திருமணம் முடித்துக் கொள்ளட்டுமா. இதுக்கு முன்னாடியே அட்வான்ஸா சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு அல்லாஹ் அறிவிச்சு வச்சிருந்தான். எப்படி அறிவிச்சு வச்சிருந்தா, அவங்க ஒரு கனவு பார்த்தாங்க. என்ன கனவு, சந்திரன் தனது மடியில் வந்து படுப்பதாக. காலையில எந்திரிச்ச உடனே தான் புருஷன்ட்ட நான் இப்படி ஒரு கனவு பார்த்தேன்னு சொன்ன உடனே பாருங்க, கிறுக்கம் ஒரு அற சஃபியா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய கண்ணத்துல பல நாட்கள் அந்த கண்ணத்தில் அறைந்த அறையின் அடையாளம் இருந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், சஃபியா இந்த அறையப்பட்ட அறை ஏன் உனது கண்ணத்திலே அறையப்பட்டிருக்கிறது, யார் அறைந்தா, என்ன காரணம், அந்த அடையாளம் ஏன் என்று சொல்கிறார்கள். அப்போது சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, உங்களை திருமணம் முடிப்பதற்கு முன், இந்த போருக்கு முன் நான் ஒரு கனவு கண்டேன். அதிலே சந்திரன் எனது மடியிலே வானத்திலிருந்து இறங்கி வந்து படுப்பதாக கனவு கண்டேன். அப்போது இந்த கனவை எனது கணவனிடம் சொன்னபோது அவன் என்னை அறைந்தான். எப்படி சொல்லி அறைந்தான், அரப், இந்த அரபுகளுக்கு அனுப்பப்பட்ட ரசூலை நீ ஆசைப்படுகிறாயா என்று. அரபுகளுக்கு அனுப்பப்பட்ட இந்த ரசூலை நீ ஆசைப்படுகிறாயா என்று என் கண்ணத்திலே அறைந்தான் அல்லாஹ்வின் தூதரே. அந்த போர்ல கணவனும் கொல்லப்பட்டார், தந்தையும் கொல்லப்பட்டார். சஃபியாவுடைய எவ்வளவு மனசு ஒரு பக்கம் கவலையா இருந்திருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மனைவியாக ஏற்றுக்கொண்டவுடன் அந்த சஃபியா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு ஒட்டுமொத்தமான அந்த குரோதம் அப்படியே அடியோடு அழிந்து விட்டது. முஸ்லிம்களின் மீது இருந்த அந்த கோபமும் குரோதமும். அது மட்டுமல்ல, சஃபியா ரழியல்லாஹு அன்ஹாவுடைய சிறப்பு என்ன தெரியுமா? ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அப்படியே வம்சம் மாறாமல் வந்தவர்கள். அப்ப சில நேரங்களில் பிரச்சனை வந்துடும். என்ன பிரச்சனை? பொதுவா சக்காலத்திகளுக்கு இடையில் இருக்கிற மாதிரி ஒரு சின்ன சின்ன பிரச்சனை அங்க வந்தப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போதும் சஃபியா ரழியல்லாஹு அன்ஹா பக்கம் இருந்தாங்க. சில நேரத்தில் அவங்கள யஹூதியும் கூட சில பேர் அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களை சொன்னாங்க. அப்படி சொன்னதுக்காகவே 2 மாசம் அந்த மனைவி இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசவே இல்லை, வீட்டுக்கே போல. ஒரு சில நேரத்தில் உங்க தெரியாதா, உங்க அத்தா ஒரு யஹூதி, உங்க குடும்பம் ஒரு யஹூதின்னு திட்டினப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தார்கள், சஃபியா நீ பதில் சொல்லு, நீ பதில் சொல்லு. எப்படி பதில் சொல்லு? உங்களில் யாராவது இப்படி இருப்பாரா? அம்மார் தானே, அஸ்ஸலாமு அலைக்கும் பாய், see here, hey man, கரெக்டா ஒன் ஸ்டாப்ல போயிட்டு இருக்காங்க, நான் ஸ்டாப் பாயிண்ட் டு பாயிண்ட்ல. அப்ப என்ன நடக்கிறது? எங்க போயிட்டு அம்மாரை பார்த்தோன்னு எல்லாம் மறந்துச்சு. அம்மார் ஹவ் ஆர் யூ, ஆர் யூ ஃபைன், என்ன நினைச்சுமா சம்பவம், என்ன சொல்லிட்டு இருந்த? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லி தராங்க சஃபியாட்ட? சஃபியா நீ சொல்லு, பதில் சொல்லு, பயப்படாத. உங்களில் யாருக்காவது அவருடைய தந்தை ஒரு நபி, அவருடைய சாச்சா ஒரு நபி, அவருடைய கணவரும் ஒரு நபி, இப்படிப்பட்ட பாக்கியம் இருக்கிறதா உங்களுக்கு? எனது தந்தையோ ஹாரூன், எனது சாச்சாவோ மூசா, எனது கணவரோ முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், 3 நபிமார்களோடு எனது சம்பந்தம் இருக்கிறது அப்படின்னு சொன்னவுடனே மற்ற மனைவிமார்கள் கம்முன்னு சைலண்டா புர்கா போட்டு போயிட்டாங்க. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அப்ப இரண்டாவது, இந்த பனூ நதீர் யூதர்களுக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இருந்து வந்த இந்த பகைமை, தனது தலைவருடைய மகளையே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னு சொன்ன உடனே இந்த யூதர்களும் ஆஹா நம்ம மருமக வீட்டு குடும்பமா போச்சேன்னு சொல்லி இவங்களும் சைலண்டா போயிட்டாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த திருமணத்தில் இப்படிப்பட்ட நன்மைகள் இருந்தன. கடைசியா ஒரு மனைவி மைமூனா பின்த் அல் ஹாரிஸ். இவங்க யாரு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இன்னொரு சாச்சா ஹாரிஸ் இப்னு அப்துல் முத்தலிப் அவர்களுடைய மகளாக இருந்தார்கள். அந்த குடும்பத்தார்களும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராகத்தான் இருந்தார்கள். அப்ப இவர்களை மனம் முடித்ததற்கு பிறகு ஹிஜ்ரி 7ல அதோடு அந்த குடும்பத்தினுடைய பிரச்சனையும் அடங்கியது. அப்ப இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த திருமணங்களிலே அபூபக்கர் உமருடைய மகளாரை மனம் முடித்ததிலும் சரி, அதற்கு பின்னால் அல்லது உம்மு சலமாவை, ஜைனபை, சவுதாவை, இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த இந்த பலதார மனங்கள் இருக்கின்றனவே, வெறும் அவர்கள் ஒரு ஆசையின் அடிப்படையில் மட்டும்தான் என்று செய்தார்கள் என்று ஒருவன் கூறுவானேனால் அது மிகப்பெரிய தவறு. காரணம் என்ன? இப்ப நீங்க பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அந்த திருமணத்தினுடைய ஒரு சின்ன சுருக்கத்தை பாருங்கள், அதற்கு பின்னால் புரிய வரும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஹதீஜாவை மனம் முடித்த போது ரழியல்லாஹு அன்ஹா, ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வயது 40, ரசூல்லாக்கு வயசு 25. ஒரு மனிதனுடைய ஆசை உச்சக்கட்டமாக இருக்கும் என்று சொன்னால் அவன் வாலிபனாக இருக்கும் போதுதான். ஆனால் தான் வாலிபனாக இருக்கும் போது வயோதிகத்தை நெருங்கிக் கொண்டிருந்த ஒரு பெண்ணை தனக்கு மனைவியாக எடுத்து இப்படிப்பட்ட ஆசைகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு மனிதர், இலட்சியங்களை நோக்கங்களை அடிப்படையாக கொண்டு வாழ்பவன், ஒரு நேரான பாதையை தனக்கு தேடக்கூடியவன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே நிரூபித்தார்கள். பிறகு சவுதா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனம் முடிக்கிறார்கள். ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், சவுதா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய கணவரா சக்ரான் அவர்கள் ஹபஷாவிற்கு ஹிஜ்ரத் சென்று திரும்பி வந்தபோது வயோதிகராக இருந்தவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன், முந்தியவர்கள், முஹாஜிர்களிலே முந்தியவர்கள் என்ற பெயரை பெற்றவர்கள். அவர் இறந்து சவுதா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஆதரவு இல்லாமல் இருந்தபோது அவர்களை மனம் முடித்தார்கள். அப்போது சவுதா ரழியல்லாஹு அன்ஹா உடைய வயது 55, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வயது 50. 55 வயது ஒரு கடந்த ஒரு பெண்ணை யாராவது ஒரு ஆசைக்காக வேண்டி மட்டும் என்று திருமணம் செய்வார்களா? அடுத்து ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா, இவர்களுடைய திருமணம் மட்டும்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முடித்த கன்னிப்பெண்கள், முடித்த முதல் ஒரே கன்னிப்பெண்மணி ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா. இதற்கு என்ன காரணம் முன்பே உங்களுக்கு சொல்லி இருக்கிறோம். ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களை பெண் கேட்டு திருமணம் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ்வின் புறத்திலிருந்து கட்டளை வந்தது. ஆயிஷா, உன்னை இரண்டு முறை நான் காட்டப்பட்டேன். உன்னுடைய போட்டோவை ஜிப்ரீல் வானத்திலிருந்து எடுத்துக்கொண்டு வந்து அந்த தாம்பாளத்திலே அழகான ஒரு போர்வை போத்தி கொண்டு வந்து காட்டுகிறார். இன்னும் அழகான ஒரு போட்டோ இருக்குதுன்னு கேட்டார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஜிப்ரீல் சொல்கிறார், உங்க மனைவிங்க எங்கெங்க இருக்கிறாங்க, அதான் உங்க கூட்டாளி அபூபக்கருடைய வீட்டில் இருக்கிறாங்க, போய் பெண் கேட்டுக்குங்க. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். ஆகே இந்த திருமணத்தினுடைய நன்மைகளையும் நாம் உங்களுக்கு சொல்லி இருக்கின்றோம். பிறகு ஹப்ஸா ரழியல்லாஹு அன்ஹா, இந்த ஹப்ஸா ரழியல்லாஹு அன்ஹாவுடைய வரலாற்றையும் நாம் சொல்லி இருக்கிறோம். இவர்கள் விதவையாக இருந்தார்கள். இவர்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் முடிக்கும் போது ஹப்ஸா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு வயது 19, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 55. இப்ப ஹப்ஸா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் இருக்கின்றார்களே, அவர்களுடைய கணவனார் ஹுனைஸ் பின்து ஹுதாஃபா, ஏற்கனவே முந்தைய பயன்ல சொல்லும் போது அனைவரும் கொஞ்சம் மாத்தி சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன், திருத்திக் கொள்ளுங்க. ஹுனைஸ் பின்து ஹுதாஃபா, இவர் பத்ரு போரிலே ஷஹீதான ஒரு சஹாபி. ஒரு பக்கம் உமருடைய நேசத்தை அடைய விரும்பினார்கள், இன்னொரு பக்கம் பத்ரிலே ஷஹீதான ஒரு ஷஹீதனுடைய அந்த தியாகத்தை மதிக்க விரும்பினார்கள். இவர்களை மனம் முடித்தார்கள். பிறகு ஜைனப் பின்து ஹுசைமா ரழியல்லாஹு அன்ஹா, இவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு 2-3 ஆண்டுகள் தான் வாழ்ந்தார்கள் என்று உங்களுக்கு சொன்னோம். ஜைனப் பின்து ஹுசைமா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய கணவனார் தான் அப்துல்லா இப்னு ஜஹஷ். அந்த துவா செய்தார் அல்லவா, உஹது போரிலே நான் ஷஹீதாக வேண்டும், மூக்கு அறுபட வேண்டும், எனது கை காதுகள் அறுபட வேண்டும், உறுப்புகள் எல்லாம் சிதைக்கப்பட வேண்டும், அல்லாஹ் நாளை மறுமையிலே நீ என்னை எழுப்பி கேட்கும் போது அல்லாஹ்வே இவையெல்லாம் உனது பொருத்தத்திற்காக உனது பாதையிலே வெட்டப்பட்டன என்று நான் சொல்ல வேண்டும். இப்படிப்பட்ட வித்தியாசமான துவாவை செய்து அவருடைய உள்ளம் அந்த துவாவிலே உண்மையாக இருந்தது என்றும் நிரூபித்தார். அல்லாஹ் அப்படியே அதை ஏற்றுக்கொண்டார். சரி, அப்ப ஜைனப் பின்த் ஹுசைமாவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனம் முடிக்கும் போது நபிக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வயது 56, ஜைனப் பின்த் ஹுசைமாவிற்கு வயது 60. அடுத்து உம்மு ஸலமா ரழியல்லாஹு அன்ஹா, இப்போது அவர்களை பார்த்தோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை மனம் முடிக்கும் போது அவர்களுக்கு வயது 65, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வயது 57. சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்து ஜைனப் பின்த் ஜஹஷ் ரழியல்லாஹு அன்ஹா அவர்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனம் முடிக்கும் போது ஜைனப் ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு வயது 35, ரசூலுல்லாஹிவிற்கு வயது 58. ஜுவைரியாவை மனம் முடிக்கும் போது ஜுவைரியாவிற்கு வயது 30, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வயது 59. உம்மு ஹபீபாவை மனம் முடிக்கும் போது ரழியல்லாஹு அன்ஹா, உம்மு ஹபீபாவிற்கு வயது 40, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வயது 59. சஃபியாவை மனம் முடிக்கும் போது விதவையாக இருந்த இவர்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வயது 59, சஃபியா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு வயது 17. மைமூனா பின் அல் ஹாரிஸை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனம் முடிக்கும் போது மைமூனாவிற்கு வயது 26, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வயது 61. இப்படி பலதரப்பட்ட வயதுடைய பெண்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனம் முடித்து, பலதரப்பட்ட குடும்பத்தைச் சேர்ந்தவர்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனம் முடித்து, ஒட்டுமொத்த அரபு குலத்தவர்களிடத்திலே ஒரு நேசத்தை ஏற்படுத்தினார்கள். அரபு குலத்தவர்களிடத்திலே குலப்பெருமையின் அடிப்படையில் அமைந்த பகைமை மிகப்பெரிய ஒன்று, ஒரு கெடுதியை விளைவித்துக் கொண்டிருந்தது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பறந்து விரிந்து எல்லோரோடும் திருமணம் வைத்ததற்கு பிறகு ரசூல்லாவுடைய குடும்பத்தாருங்க என்னங்க சண்டை போடுறது, என்னங்க பிரச்சனை பண்றதுன்னு எல்லாரும், ஒரு பக்கம் இஸ்லாமிய அந்த நட்போடு சேர்ந்தவர்கள், அடுத்து ரசூலுல்லாவுடைய குடும்பத்தின் அடிப்படையில் சேர்ந்து விட்ட காரணத்தால் ஒட்டுமொத்த பகைமையின் தீ முற்றிலுமாக அணைக்கப்பட்டது. சரியா? அது மட்டுமல்லாமல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அனுப்பப்பட்ட நபி. ஆண்கள் ரசூலுல்லாஹ்விடம் நெருக்கமாக இருந்து மார்க்கத்தை கற்றுக்கொண்டது போன்று பெண்களால் ரசூலுல்லாஹோடு நெருக்கமாக இருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லாமல் இருந்தது. காரணம், இஸ்லாம் ஒரு ஒழுக்கங்களை ஏற்படுத்தி இருக்கிறது. ஆண்களுக்கு பெண்களுக்கு உண்டான ஒரு வித்தியாசத்தை, ஒரு தடையை, ஒரு தூரத்தை இஸ்லாம் மார்க்கத்திலே விதித்திருக்கிறது. ஆகவேதான் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக அனுப்பப்பட்டவர்கள். அவர்களும் எந்த பெண்ணையும், எந்த பெண்ணுடைய கரத்தையும், தனக்கு ஹலால் இல்லாத, தனக்கு மனைவி இல்லாத எந்த பெண்ணுடைய கரத்தையும் தொட்டது கிடையாது. பையத்து செய்யும் போது கூட வாயளவில் தான், வாயால் கூறிதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பையத்து செய்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் தான் உங்களுக்கு ஒரு ஹதீஸை முன்பு கூறியிருக்கிறோம், அன்சாரி பெண்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்து யார சூழலா எப்ப பார்த்தாலும் நீங்க பயான் செய்யும் போது ஆண்களே பக்கத்துல உட்கார்ந்துருக்காங்க, எங்களால கேட்க முடியல, எங்களுக்குன்னு இந்த வீட்டுல வந்து எங்களுக்குன்னு கரெக்ட் தனியா நீங்க மட்டும் பயன் செய்யணும்னு சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார்கள். அப்ப அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி பலதரப்பட்ட திறமை உடைய பலதரப்பட்ட அந்த ஒரு ஞானம் உடைய பெண்களை திருமணம் செய்ததிலிருந்து அந்த மனைவிமார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து ஞானத்தை வாழ்க்கையை கற்று அதை பெண் சமுதாயத்திலே பெண் சமூகத்திலே அந்த பெண்களுக்கு அவர்கள் போதித்தார்கள். அந்த அடிப்படையிலே பார்க்கும் போது சவுதா ரதியல்லாஹு அன்ஹா இவர்கள் வயது முதிர்ந்தவர்களாக இருந்தார்கள். இவர்களிடமிருந்து சஹீஹான 5 ஹதீஸுகள் அறிவிக்கப்படுகின்றன. ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் மூலமாக குறைந்தபட்சம் 2210 சஹீஹான ஹதீஸுகள், ஹப்ஸா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் மூலமாக 60 ஹதீஸுகள், அவர்கள் ஒரு சீர்திருத்த ஒரு புரட்சியாளர்களாகவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவிமார்கள் வாழ்ந்தார்கள். இப்படி வாழ்ந்த மனைவிமார்கள் கதீஜா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையிலே இறந்து விட்டார்கள் ஹிஜ்ரத்திற்கு முன்பு. அதற்கு பிறகு சவுதா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களை எடுத்துக்கொண்டால், அவர்கள் உமர் ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய கிலாபத்தின் கடைசி காலத்திலே அவர்கள் மரணிக்கிறார்கள். ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா ஹிஜ்ரி 58 மரணிக்கிறார்கள். ஹப்ஸா ரதியல்லாஹு அன்ஹா ஹிஜ்ரி 41 மரணிக்கிறார்கள். ஜைனப் பின்த் ஹுசைமா ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்நாளிலே இறந்து விடுகிறார்கள். உம்மு சலமா ரதியல்லாஹு அன்ஹா ஹிஜ்ரி 61, ஜைனப் பின்த் ஜஹஷ் ரதியல்லாஹு அன்ஹா ஹிஜ்ரி 20, ஜுவைரியா ரதியல்லாஹு அன்ஹா ஹிஜ்ரி 50, சஃபியா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களும் ஹிஜ்ரி 50, உம்மு ஹபீபா ரதியல்லாஹு அன்ஹா ஹிஜ்ரி 44, மைமூனா ரதியல்லாஹு அன்ஹா ஹிஜ்ரி 51 என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்பு ஒரு நீண்ட வாழ்க்கையை பெற்று இந்த உம்மத்துடைய பெண்களுக்கு கல்வியை போதித்துக் கொண்டிருந்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்கள். நபியினுடைய மரணத்திற்கு பிறகு நபியினுடைய மனைவிமார்களை மனம் முடிப்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உம்மத்திற்கு ஹராமாக்கிவிட்டான். அவர்கள் உங்களுடைய மனைவி உங்களுடைய தாய்மார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறிவிட்டான். நபிக்கு பின்னால் நபியினுடைய மனைவியை முடிப்பது உங்களுக்கு ஹராம் என்று திட்டவட்டமான வசனத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறக்கிவிட்டான். ஆக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த பலதார மனம் என்பது இஸ்லாமிய அடிப்படையின் மீது அமைந்தது, அல்லாஹுவின் கட்டளையின்படி அமைந்தது, இந்த உம்மத்திற்கு மிகப்பெரிய நன்மையின் அடிப்படையிலே அமைந்தது. ஏசக்கூடியவர்களோ அல்லது இகழக்கூடியவர்களோ அல்லது பழிக்கக்கூடியவர்களோ அல்லது விமர்சனம் செய்யக்கூடியவர்களோ எவ்வளவு வேண்டுமானாலும் விமர்சனம் செய்து கொள்ளட்டும், ஆனால் அவர்கள் உண்மையை ஆராய விரும்பினால் ரசூலுல்லாஹுடைய திருமண வாழ்க்கையை அவர்கள் ஆராய்ந்தாலே போதும், அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு தூய சிறந்த மனிதராக வாழ்ந்தார்கள், சிறந்த தூதராக வாழ்ந்தார்கள். நிச்சயமாக நீதத்தோடு இந்த வரலாற்றை ஆய்வு செய்பவர் முஸ்லீமாக மாறுவதை தவிர அவருக்கு வேறு வழி இருக்காது. இப்படி மனைவிமார்களோடு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழும்போது மிகப்பெரிய செல்வத்திலே இருந்தார்கள் என்றால் செல்வத்திலே இருக்கவில்லை. அவ்வளவு வறுமையையும் கஷ்டத்தையும் அந்த மனைவிமார்கள் புரிந்து கொண்டார்கள். தங்களுக்கு மத்தியிலே சில ஏற்றத்தாழ்வுகள் அல்லது சில மனக்கசப்புகள் இருந்தாலும் கூட அவற்றை அந்த மனைவிமார்கள் பெரிதுபடுத்திக் கொள்ளவில்லை. பெரும்பாலும் அவர்கள் தங்களுக்குள்ளே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அஸ்ர் தொழுகைக்கு பின்போ அல்லது இஷா தொழுகைக்கு பின்போ சந்திக்கக்கூடிய பழக்கம் உள்ளவர்களாக இருந்தார்கள். ஒருவர் ஒருவரை பற்றி பழிக்கவில்லை, ஏசவில்லை, இகழவில்லை. ஒருவரிடம் மற்றவரை பற்றி கேட்கப்பட்டால், அவரா அல்லாஹு அக்பர் உறவுகளை சேர்ப்பவராயிற்று, அவரா நோன்பு வைப்பவராயிற்று, அவரா அல்லாஹுவின் பாதையில் தர்மம் செய்பவராயிற்று என்று ஒரு மனைவி மற்றொரு மனைவியின் மீது நல்லெண்ணம் கொண்டவராகவும் அவரை புகழக்கூடியவராகவும் இருந்தார்கள். ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ரசூலாக நபியாக நமது வழிகாட்டியாக எடுத்துக்கொண்டிருக்கின்ற ஆண் சமுதாயமாக இருந்தாலும் சரி, பெண் சமுதாயமாக இருந்தாலும் சரி, ரசூலுல்லாஹுவையும் ரசூலுல்லாஹுடைய குடும்ப வாழ்க்கையையும் மனமுப்பு ஏற்றுக்கொண்டு அதுபோன்ற வாழ்க்கையை தேடி அந்த வாழ்க்கையில் நிம்மதி காணுவதுதான் ஒரு முஸ்லிமுடைய பண்பாக லட்சியமாக இருக்க வேண்டும். காஃபிர்களை பார்த்து, கிறிஸ்தவர்களை பார்த்து, யூதர்களை பார்த்து, முஷ்ரிக்குகளை பார்த்து அவர்களுடைய கலாச்சார தாக்கத்தால் தாக்கப்பட்டு தனது ஈமானை இழந்து விடாதீர்கள், தனது இஸ்லாமிய பற்றை இழந்து விடாதீர்கள், உங்கள் மார்க்கத்தை விமர்சித்து விடாதீர்கள். அல்லாஹு தஆலா உங்களுக்கும் எனக்கும் நமது முஸ்லிம் சமுதாயம் அனைத்திற்கும் ஹிதாயத்தையும் தௌஃபீக்கையும் அவருடைய ரஹ்மத்தையும் பரக்கத்தையும் வழங்கி அருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்கும்.